வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பொதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சரவணன் அவர்கள் கறவை மாடுகள் வளர்ப்பும் நோய் தடுப்பு முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்குவதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உடன் உரையாடுகிறார் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நம்ம வீடுகளில் வந்து செல்லப்பிராணிகளாக வந்து நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குறோம். அடுத்ததாக பார்த்தா நம்ம கோழி ஆடு மாடு இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்குறோம். இதில் வந்து என்னன்னு கேட்டால் பசு மாடு, அதாவது கறவை மாடு அப்படிங்கிற வகையில் ஒரு தாய்க்கு ஈடாக கொடுக்கக்கூடிய பால் கொடுக்கக்கூடிய மாடு வந்து பசு மாடு. இன்னொரு தாயாக இருக்கக்கூடியது வந்து பசு மாடு, அதாவது பால் கொடுக்கக்கூடிய கறவை மாடு அப்படிங்கிற விஷயம். இதை வந்து இன்றைக்கி வந்து தகவல் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், இந்த கறவை மாடை வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கணும், அதுக்கான வகைகளில் நோய் தடுப்பு முறைகள் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் கால்நடை மருத்துவர் வந்து விரிவான வகையில் சொல்ல இருக்காங்க. நம்ம கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் இளவரசன், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மண்டல ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையம் புதுக்கோட்டையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். விவசாய பெருங்குடி மக்களுக்கு இன்றைக்கி வந்து கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது, வருமானம் ஈட்டத்தரக்கூடிய தொழிலாக இருக்குது. ஸோ கால்நடைகளில் கறவை மாடு, கோழி இந்த மாதிரி ஆடு வெண்பன்றி வளர்ப்புகள் இருந்தாலும், நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பற்றி பேச போகிறது வந்து கறவை மாடு வளர்ப்பு பற்றிய சில பராமரிப்பு முறைகளை பற்றி பேசுகிறேன்.
சார், இப்போ அந்த கறவை மாடுகள் பற்றி வளர்ப்பு பற்றி விவரமாக சொன்னீங்க, அதை வந்து என்ன மாதிரி பராமரிக்கணும், என்ன மாதிரி நோய் தடுக்கும் முறைகள் வந்து அங்கே கையாளணும், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படிங்கிறதுல நம்ம மிக முக்கியமான விஷயம், முதல்ல வந்து கறவை மாடுகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். கறவை மாடுகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து நம்ம தேர்வு செய்யும் இனம், இனத்தை பொறுத்தவரையும் நமக்கு பால் உற்பத்தி திறன், கொழுப்பு சத்து, எஸ்என்எஃப் அந்த மாதிரி ஒரு நிறைந்த பால் தரக்கூடிய ரகத்தில் நம்ம வந்து கலப்பின பசு மாடுகளை, அதாவது வந்து ஜெர்சி கிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகளை நாம் வந்து தேர்ந்தெடுக்கலாம். பொதுவாக அந்த மாடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது இரண்டாம் ஈத்துக்கன்று உள்ள மாடுகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிக வயதுள்ள மாடுகளை நம்ம வாங்கக்கூடாது. முதல் ஈத்து மாடாக இருந்தால் அந்த மாடோட உற்பத்தி திறன் நம்மளால் கணக்கிட முடியாது. ஸோ அதனுடைய தாய்க்கு ஏதாவது சில பிரச்சனை இருக்கலாம், கன்று போடுறதுல பிரச்சனை இருக்கலாம், பாரம்பரிய முறையை சில நோய்கள் வந்து இந்த கன்றுகளுக்கு வர்றது தெரியாமல் இருக்கும். அதனால் முடிந்தவரை மாடு கறவை மாடுகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இரண்டாம் ஈத்து மாடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அதனுடைய நான்கு கால்களும் திடகாத்திரமாக இருக்கிறதா, அது மட்டும் இல்லாமல் இந்த பால் மடின்னு சொல்லக்கூடிய மடிக்கு முன்புறம் வந்து பால் மடி, அந்த மில்க் வெயின் அப்படிங்கிறது நல்லா தெரிகிறதா, அந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது பால் உற்பத்தி திறன் வந்து அதிகரிக்கும். அதனால் மாடு வாங்கும் போது இரண்டாம் ஈத்து மாடாக இருக்க வேண்டும். அதை முதலில் வந்து விவசாயிகள் கவனத்தில் எடுத்துக்கணும். ரெண்டு, மாடுகளுக்கு பராமரிப்பில் மிக முக்கியமான விஷயம் வந்து தீவன பராமரிப்பு முறைகள். இந்த தீவனத்தில் வந்து மூணு வகையான தீவனம் இருக்குது, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். பசுந்தீவனம் அப்படின்னா நம்மளுடைய பசுந்தீவனங்கள், அதாவது கோ4, கோ5, கோஎஃப்எஸ் 29, கோஎஃப்எஸ் 31, இந்த மாதிரியான தீவனங்கள்லாம் வந்து ஒரு நாளைக்கு 20-25 கிலோ கண்டிப்பாக மாடுகளுக்கு கொடுக்க வேணும். இது பசுந்தீவனம். அதை தவிர உலர் தீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வைக்கோல். வைக்கோல் பொறுத்தவரையும் தினசரி மாடுகளுக்கு 3-5 கிலோ கொடுக்கணும். மூன்றாவதாக சொல்லக்கூடிய அடர் தீவனம் அப்படிங்கிறது, இந்த அடர் தீவனம்ங்கிறது நம்ம தவிடு, புண்ணாக்கு, குச்சி தீவனம் இதெல்லாம், அதாவது 5 லிட்டர் கறவை வரை இருக்கிற மாடுகளுக்கு நம்ம இந்த குச்சி தீவனம் கொடுக்கக்கூட தேவையில்லை. 5 லிட்டருக்கு மேல் உள்ள கறவை மாடுகளுக்கு 2-3 கிலோ தினசரி வந்து நம்ம கறவைக்கு வந்து நம்ம அடர் தீவனம் கறவை மாடுகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த பால் உற்பத்தி திறனுக்கு மட்டும் இந்த தீவனம் வந்து முக்கியம் இல்லை, அடுத்து கன்று அதாவது சினைப்பிடிப்பதற்குமே வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனத்தில் உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் கொடுத்தா மட்டுமே சினைப்பிடிக்கும் தன்மையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தீவனத்துக்கு அடுத்தது கறவை மாடில் இனப்பெருக்க மேலாண்மை. ரெண்டு விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும். மாட்டை பொறுத்தவரையும் வருடம் ஒரு கன்று அப்படின்னா வருஷம் அந்த மாட்டிலேருந்து ஒரு கன்று நமக்கு கிடைக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ண, மாடு செனப்பிடிக்கலை, ஒரு கன்று போட்டு 2 வருஷம் ஆகுது, அடிக்கடி பருவத்துக்கே வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுகளால் தான் மாடுகள் சினைப்பிடிக்காமல் போகணும். வருடம் ஒரு கன்று ஈனணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தீவன பராமரிப்பு முறைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூணு தீவனங்களும் தினசரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்கலைக்கழகத்தில் தானுவாஸ் மினரல் மிக்சர் நின்னூட்டு சத்து மாதிரி கிடைக்கிது. அது ஒரு கிலோ விலை வந்து 55 ரூபா, அதுவும் நம்ம மையத்திலே கிடைக்கிது. தினசரி கறவை மாடுகளுக்கு 40-50 கிராம் அளவு நம்ம கொடுத்து வர அந்த ஊட்டச்சத்து குறைபாடை நிவர்த்தி செய்து மாடுகள் சினைப்பிடிக்கிற தன்மை வந்து அதிகரிக்கும். அதனால் கறவை மாடு வளர்க்கும் விவசாயிகள் அனைவரும் இந்த தாதுப்பு கலவையை மறக்காம கறவை மாடுகளுக்கு கொடுத்து சினை பிடிக்கும் தன்மையை அதிகரித்து வருடம் ஒரு கன்றை பெற வேண்டும்.
இப்போ இந்த கறவை மாடுகள் வாங்குவது எப்படி, எந்த மாதிரி தரம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற வகையில் சொன்னீங்க. இது வந்து நோய் வரக்கூடிய வகைகள் என்ன இருக்கு, அதை தடுக்கும் முறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார்.
பொதுவாக கறவை மாடை பொறுத்தவரையும் நமக்கு தொற்று நோய் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு மிக முக்கியமான, அந்த தொற்று நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தடுப்பூசி தான் மிக மிக முக்கியம். அதனால் வந்து முதல் தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 மாத வயதுக்கு மேற்பட்ட கன்றுகளுக்கு நம்ம தடுப்பூசி கொடுக்கணும். 4 மாத வயது கீழே இருக்க கன்றுகளுக்கு நம்ம எவ்வித தடுப்பூசியும் கொடுக்கக்கூடாது. இதில் முக்கியமாக ரெண்டு நோய்க்கு உண்டான தடுப்பூசி தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோமாரி நோய் தடுப்பூசி. ஸோ இந்த கோமாரி நோய் தடுப்பூசி தமிழக அரசு சார்பில் கால்நடை பராமரிப்பு துறை மூலமா அனைத்து விவசாயிகளுக்கும் இலவசமாக ஒவ்வொரு வருடமும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இலவசமாக போடுறாங்க. அதை விவசாயிகள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இந்த கோமாரி நோய் தடுப்பூசியை போட்டுக்கணும். இதை தவிர அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அடைப்பான், தொண்டை அடைப்பான், இந்த மாதிரியான நோய்களுக்கு உண்டான தடுப்பூசிகள், அதாவது இந்த நோய் தொற்று இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அந்த விவசாயிகள் அதை போட்டுக்கலாம். ஆனால் மறக்காமல் கோமாரி நோய்க்கு உண்டான தடுப்பூசியை வருடம் 2 முறை மார்ச் மாதமும் செப்டம்பர் மாதமும் இந்த நோய்க்கு உண்டான தடுப்பூசியை போட்டுக்கிட்டு நோய் வராமல் தடுத்து நல்ல ஒரு வருமானம் பெருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கறவை மாடு இனப்பெருக்க மேலாண்மை சொல்லும் போது சொன்னேன் வருடம் ஒரு கன்று அப்படின்னு. அதே அந்த வருடம் ஒரு கன்றுக்கு அடுத்த இலக்கு விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைய கன்று நாளைய பசு. அப்படின்னா என்ன, இன்றைய கன்று நாளைய பசுனா இப்போ ஒரு மாடு கன்று போடுது, அந்த கன்று போடோட சினைகாலம், மாட்டோட சினைகாலம் வந்து 270-280 நாள். அது ஈன்றக்கூடிய கன்றானது பெண் கன்றாக இருந்தது, அதை கிடேரி கன்றுகளாக இருந்ததுன்னா அடுத்த 2 அல்லது 2.5 வருடத்தில் அந்த கன்று மாடாயிடும். அதுதான் இன்றைய கன்று நாளைய பசு. அப்போ எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் ஒரு தாய் பசுவானது ஒரு கன்று ஈனுச்சுன்னா 2 அல்லது 2.5 வருடத்தில் அது ஒரு பசுவாக மாறிடும். அப்போ அது ஒரு முதலீடு இல்லாத ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ அது வந்து எப்படி நம்ம பராமரிக்கணும், 2 வருடத்தில் அது கன்றை வந்து மாடாக மாற்றணும் அப்படின்னா என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகளை நம்ம கையாளணும். ஸோ இன்றைய கன்று நாளைய பசு. அப்போ கன்று பிறந்தது அப்படின்னே கன்று பிறந்த உடனே நம்ம கன்றுகளுக்கு மறக்காமல் சீம்பால் கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்ட அந்த நோய் IgG அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாமே அந்த சீம்பாலில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து 10 கிலோ எடையுள்ள ஒரு கன்றுகளுக்கு 1 கிலோ அளவு சீம்பால் கண்டிப்பாக கன்றுகளுக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 3-5 நாட்களுக்கு சீம்பால் கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது வந்து 3 மாதத்திற்கு 1 முறை கன்றுகளுக்கு நீங்கள் வந்து குடற்புழு நீக்க மருந்து, அதாவது டிவார்மிங்னு சொல்லக்கூடிய குடற்புழு நீக்க மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது 3 மாதத்துக்கு 1 முறை அது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி ஒரே குடற்புழு நீக்க மருந்து இல்லாமல் வெவ்வேறு மருந்துகளை கொடுத்து அதனுடைய வளர்ச்சி விகிதத்தை அதிகரிக்கணும். அதே போலவே அடர் தீவனம், பசுந்தீவனம் உலர் தீவனம் இல்லாமல் கன்றுகளுக்கு கன்று தீவனம்னு கிடைக்கும். ஸோ அந்த கன்று தீவனங்களையும் நீங்கள் மறக்காமல் கன்றுகளுக்கு கொடுக்கறதன் மூலம் 2 வருடத்திலே அந்த கன்றானது பசுவாக மாறுவதற்கான சினைப்பிடித்து அது ஒரு கன்று என்ற அளவுக்கு வளர்ச்சியை பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கறவை மாடு வளர்ப்பில் வந்து 2 விஷயம், ஒன்று கறவை இன்றைய கன்று நாளைய பசு, அப்புறம் வருடம் ஒரு கன்று. ஆனால் வருடம் ஒரு கன்றில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மாடு செனப்பிடிக்கல சார், அடிக்கடி 20 நாளைக்கு 1 பருவத்துக்கு வருது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான் சொன்னேன். இதை தவிர சில காரணங்களும் இருக்குது. ஸோ அதனால் கன்று ஈன்றதுக்கப்புறம் 60-90 நாட்களுக்குள் அந்த மாடு மீண்டும் பருவத்திற்கு வராமல் போச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க கால்நடை மருத்துவரை அணுகி சார் கன்று போட்டு 3 மாதம் ஆகுது இன்னும் பருவத்துக்கு வரலை, ஏன் வரலை அப்படின்னு அவரை ஒரு பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் அந்த கன்றுகளை அந்த மாடை வந்து நம்ம சினை பிடிக்க அதிகரிக்கலாம். இல்லை சார் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் மாடு சினையே பிடிக்கலை அப்படின்னா சில நேரங்களில் வந்து காலம் தாழ்ந்த பருவம், அது பருவம் இருந்திருக்கும், அந்த நேரத்தில் நம்ம சினை ஊசி வந்து போட முடியாமல் ஒரு சூழல் உருவாகியிருக்கலாம். ஸோ அதனால் வந்து மாடு சினை பிடிக்காதது காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. அதில் அதுக்கப்புறம் வந்து சினை ஊசி போடுறதில் பிரச்சனை இருக்கலாம், பருவம் காலம் தாழ்ந்து நம்ம வந்து சினை ஊசி போட்டிருக்கலாம், இல்லை மாட்டுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே சில நேரங்களில் வந்து கட்டிகள் எல்லாமே இருக்கலாம், கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இந்த என்ன பிரச்சனையால் மாடு சினை பிடிக்கலை அப்படிங்கிறத கால்நடை மருத்துவர் அணுகி அந்த கறவை மாடை பரிசோதித்து சினை பிடிக்கிற தன்மையை அதிகரிச்சுக்கணும். இது தவிர மரபுசார் மூலிகை மருத்துவம், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம அஞ்சரை பெட்டிகளில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து அந்த மருந்துகளை பயன்படுத்தி எப்படி சில விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் மாட்டுக்கு வரக்கூடிய நோய், அதாவது மடிநோய். மடிநோய் அப்படிங்கிறது வந்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய், அதுவும் மிக விரைவில் அதை குணப்படுத்தலை அப்படின்னா அதிக இழப்பை, பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய். அது வந்து டாக்டர் இப்போ இன்றைய காலகட்டங்களில் கால்நடை மருத்துவரோட பற்றாக்குறையால் உடனே வந்து வைத்தியம் பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு டாக்டர் வரவரையும் நம்ம வந்து காத்திருக்காமல் வீட்டில் இருக்கிற மருந்தை வச்சு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, சோற்றுக்கற்றாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் ஒரு மடல் சோற்றுக்கற்றாழை எடுத்து சைடில், அதாவது பக்கத்தில் இருக்க அந்த முள்ளை மட்டும் கட் பண்ணிவிட்டு சிறு சிறு துண்டாக நறுக்கி அது கூட ஒரு 5 கிராம் மஞ்சத்தூள், ஒரு 2 கிராம் அளவுக்கு சுண்ணாம்பு போட்டு அம்மியிலையோ அல்லது மிக்சிலையோ கூட நல்லா அரைச்சி பார்த்தோம்னா மருதாணி கலரில் சிகப்பாக வந்துடும். அதை நம்ம மடியில் பூசணும் அப்படின்னம்னா அந்த வீக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு நாளைக்கு 3-5 முறை அதை நம்ம பயன்படுத்தணும். அதுவும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பயன்படுத்துவதன் மூலம் இந்த மடிநோயனை வந்து சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே போலவே சில நேரங்களில் கறவை மாடுகளுக்கு வந்து கழிச்சல் வரும், கறவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கெல்லாம் வந்து கழிச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகமாக, அது இந்த மாதிரி காய்ச்சல் இந்த வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளில் வந்து இழப்பு அதிகமாக இருக்கும், பால் உற்பத்தி திறன் குறையும், சில நேரங்களில் கழிச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கழிச்சலுக்கு அதிமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயம், ஒரு 100-150 கிராம் வெந்தயத்தை இரவு நேரங்களில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை அரைச்சி தவிடோ புண்ணாக்கோட கலந்து கொடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு 2-3 வேளை கொடுத்தோம்னா கழிச்சல் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து சினை பிடிப்பதை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா ஊட்டச்சத்தில் வந்து நமக்கு இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து சினை ஊசி போட்டதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு தொடர்ந்து கருவேப்பிள்ளையை வந்து சாரா கொடுக்கலாம், கருவேப்பிள்ளையை அப்படியே அரைச்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து கறவை மாடுகளுக்கு கொடுக்கும்போது சினை பிடிக்கிற தன்மை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சில நேரங்களில் வந்து மாடுகளுக்கு வந்து அசிடோசிஸ்னு சொல்லக்கூடிய அரிசி சோறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து அரிசி மாவு சோறெல்லாம் மாடுகளுக்கு வச்சுருவோம். அப்போ வந்து அசிடோசிஸ்னுங்கிறது வந்து வயிறு உப்புசம் ஆகிடும், இல்லைனா கழிச்சல் இருக்கும், சில நேரங்களில் வந்து கறவை மாடுகள் வந்து இழப்பு சந்திக்கக்கூட நேரிடும். அந்த மாதிரி நேரங்களில் இதை நம்ம உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட் இட்லி சோடா உப்பு, சோடா உப்பை நீங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு 100-150 கிராம் எடுத்து நல்ல தண்ணியில் நல்லா கரைச்சி அதை வந்து பெறையேறாமல் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வேளை கொடுத்தீங்கன்னா இந்த சோறு தின்னதுனால அரிசி தின்னதுனால ஏற்படக்கூடிய அஜீரண கோளாறுகளை சரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதே கறவை மாடுகளுக்கு சில நேரம் வந்து அஜீரண கோளாறு வரும், அது அரிசி சோறு இல்லாமல் ஏதாவது அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிச்சு, அதிகமாக தீவனம் மேய்ஞ்சிருச்சுன்னா சில நேரங்களில் வந்து செரிமான கோளாறுகள் வரலாம். ஸோ அந்த மாதிரியான வயிறு உப்புசம், அதாவது கேஸ் வந்து ஃபுல்லாக வந்து வயிறு உப்புசம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் ஒரு 10 வெத்தலை, 10 கிராம் மிளகு, 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ சுக்கு, 2 கட்டி பூண்டு, இது கூட வெல்லம் சேர்த்து அரைத்து நாக்கில் தடவி தடவி உள்ளுக்குள்ளே கொடுக்கணும். அதை உருண்டையாக பிடிச்சி உள்ளுக்குள்ளே கொடுக்காமல் நாக்கில் நீங்கள் தடவை தடவை பார்த்தீங்கன்னா அது வந்து ரீகர்ஜிடேட் பண்ணும். அப்போ வந்து வந்து கேஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. இது எல்லாமே அவசர சிகிச்சைக்கு கால்நடை மருத்துவர் வர வரையும் நம்ம காத்திருக்காமல் முதலுதவி சிகிச்சை தான். ஸோ இதனை விவசாயிகள் பயன்படுத்தி கால்நடைகளுக்கு நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து வளமான வாழ்வை வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு கறவை மாடுகள் வாங்குவது எப்படி, அதுக்கு எந்த அளவுக்கு அதை பராமரிக்கணும், அதே நேரத்தில் அது என்ன மாதிரியான நோய்கள் வரும், அதை தடுக்கும் முறைகள் என்ன, இப்படிங்கிற வகையில் பல்வேறு தகவல்களையும் விரிவாக எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதுவரை கறவை மாடுகள் வளர்ப்பும் நோய் தடுப்பு முறைகளும் பற்றி பல தகவல்களையும் வழங்கிய புதுக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்வியல் பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சரவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.